ஸ்ரீ மகாபக்த விஜயம், ஞானேஸ்வரர் சரித்திரம், ஞானேஸ்வரரின் தந்தையாகிய விடோபாவின் சந்நியாசி அத்தியாயம். வாருங்கள் சித்தர்களே, இவ்விதமாய் அனைவரும் சில நாள் ஒற்றுமையோடு இருந்து சீதோபந்தும் அவர் மனைவியும் கோவிந்த பண்டிதரிடம் விடைபெற்றுக் கொண்டு ருக்மாபாயிக்குச் சொல்ல வேண்டிய புத்திமதிகளை உரைத்து அலங்காவதியைச் சேர்ந்து களிகூர்ந்து இருந்தார்கள். இங்கே விடோபா மனமாய் 5-6 வருஷங்களாகியும் ஒரு நாளும் ருக்மாபாயை கண்ணெடுத்தும் பார்க்காமல், மாறனுக்கு தோற்காமல், வேதாந்த சிரவணங்களாலும் சாதுசங்கத்தாலும் வைராக்கியம் அடைந்து சம்சாரத்தில் இருப்பதற்கு இடைந்து எப்போது சந்நியாசி ஆவோம், எக்காலத்தில் தன்னை மறந்து இருப்போம் என்று ஏக்கம் கொண்டிருக்கிற நாளில், வருஷகாலம், சீதகாலம், வேனிற்காலம் என்னும் 3 காலங்களுக்குச் சமானமான பால்ய, யவ்வன, விருத்தாபியம் என்னும் 3 பருவங்களும் தேகத்துக்கு உடையது போல் கோவிந்த பண்டிதனும் நிருபாயும் மூப்பு பருவம் அடைந்தும் மழை, குளிர், வெயில் என்னும் 3 காலங்களிலும் ஒரே விதமாயிரான் என்ற ககனத்தைப் போல பால, யவ்வன, விருத்தம் என்னும் 3 பருவங்களும் தானாகிய ஆத்மாவுக்கு இல்லை என்று உறுதி கொண்டிருந்தும் ஜனித்தது மரிக்கும் என்னும் காரணத்தால் சதிபதிகள் இருவரும் சமாதி நிஷ்டியில் இருந்தபடி தேகவியோகம் அடைந்தனர். பின்னர் விடோபா தாய் தந்தையர் இருவரும் கைவல்யம் அடைந்ததற்கு வியப்படைந்து செய்ய வேண்டிய கிரியைகளெல்லாம் செய்து முடித்து சில நாள் இருந்து ஒரு நாள் தன் மனைவியை நோக்கி, ஓ பெண்ணே, நான் என் தந்தையின் அஸ்திகளை கொண்டு போய் கங்கையில் விட வேண்டும். நான் போன பின் இங்கு நீ தனித்து இருக்க மாட்டாய். ஆதலால் உன் தந்தையிடம் கொண்டு போய் விட்டு போகிறேன் என்று உரைத்தார். தன் தந்தை சம்பாதித்த திரவியத்தை காண்பித்து, உனக்கு எவ்வளவு இச்சையோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு மற்றவைகளெல்லாம் இன்றைய தினமே அதிதிகளுக்கு அளிப்பாய் என்று உரைத்தார். ருக்மாபாயி கணவன் கட்டளைப்படியே அன்றைய தினமே வீடு முதலியவைகளையும் அதிதிகளுக்கு அர்ப்பணம் செய்து வணங்க, விடோபா ருக்மாபாயி மாங்கல்யம் தவிர மற்றவைகளை எல்லாம் தானம் செய்ததற்கு அதிசயித்து, இவள் உத்தமியே என்று உண்ணி சந்தோஷமடைந்தார். ருக்மாபாயை அழைத்துக் கொண்டு அஸ்திகளையும் ஏந்திக் கொண்டு பல நாடுகளை கடந்து அலங்காவதியை அடைந்து மாமனார் வீட்டில் பிரவேசித்து மாமன் மாமியை பூஷித்து தன் கருத்தை புகன்றார். சீதோபந்து சில நாள் இருந்து போய்வாரும் அப்பா என்று கூறி ருக்மாபாயி தாய் தந்தையை வணங்கி மாதாவுடன் தன் கொழுந்தனுடைய வைராக்கியத்தை பகர்ந்து, அவர் நம்மை பிரிந்து போனால் இனி வருவது அசாத்தியம், ஆதலால் நாம் அனைவரும் கூட அவரை தொடர்ந்து போவதே உத்தமம் என்று உரைத்தாள். இணை பெரியாமல் இருக்க விடோபா சீதோபந்துவை வணங்கி பன்முறை கங்கைக்கு போக வேலை கேட்டும் தனித்து போக விடை கொடுக்க மறுத்துவிட்டார். ஆதலால் சிந்தாக்கிராந்தனாய் ஒரு நாள் இரவில் விடோபா யோசிக்கின்றார். அதாவது, நமது தாய் தந்தை மறித்து போனதே பிரத்யக்ஷமாய் அறிந்திருந்தும், தேகம் அனித்யம் என தெரிந்திருந்தும், மோட்சமடையும் மார்க்கத்தை நாடாமல், சத்குருவை தேடாமல், பல தேசங்களில் ஓடாமல், சத்தன சங்கத்தை கூடாமல், மேல்வரும் யமவாதனைக்கு வாடாமல் வெகுநாளாய் சம்சாரத்தில் இருந்து விட்டேன். ஆ கெட்டேன், எனது அறிவீனத்தை என்னவென்று சொல்லுவேன்? சஞ்சலமானதை எப்போது கொல்லுவேன்? அகமமதைகளை எக்காலத்தில் வெல்லுவேன்? அந்தர்முக நிஷ்டையில் என்று எத்தனம் செய்வேன்? நான் இனி அரைக்கணமும் சம்சாரத்தில் இருக்கலாகாது. இது சங்கதி சீதோபந்தவுக்கு தெரிந்தும் அனித்தியத்தை நித்தியம் என்று நம்பியிருக்கும் அறிவீனர்களின்றி வேறு மூடர்களும் உண்டா? எல்லா ஜென்மங்களிலும் இந்த மானிட ஜென்மம் அரிதானதல்லவா? இந்த மனுஷ பிறப்பெடுக்க என்ன தவம் செய்தேனோ? இப்பிறவி அகன்றால் இனி எப்பிறவி கிடைக்குமோ? இப்பிறப்பே கிடைத்தாலும் பிறப்பு இறப்பாகிய இச்சங்கடம் தவிர்வதும் உண்டா? இவ்வளவு அறியாமல் மேற்பிறப்பில் மோட்சமடையலாம் என்று உண்ணி என்ன மதி கொண்டோ? இம்மதி அநேகர்க்கு என்ன காரணத்தால் இருக்கின்றதோ? இதைத்தான் மாயையின் சாமர்த்தியம் என்று உரைக்கத்தகும் போலும். அல்லாமல் மானிடரை ஏமாற்றி பொருள் பறிக்கும் வேசிகளைப் போன்று மாயையானது மாந்தர்களை ஏமாற்றி மரளிக்கு உணவாக்கி பல ஜென்மங்களை கொடுத்து ஜனன மரணம் என்னும் சுழலில் அகப்பட்டுச் சுழலும்படியாக செய்யும் சாமர்த்தியமே சாமர்த்தியம். மாயையை கடத்தல் அரிதென்று பெரியோர்கள் உரைப்பது இதனாலே அல்லவா? அம்மம்மா, அனித்திய காரியத்தை மெய்யென்று இருமாப்படைந்து யமனுக்கு அறியாகும் பேதை மானிடரைப் போல் நான் இருக்கலாமா? கோடி பொன் அளித்தாலும் மறைமை உயிர் தரிப்பதும் அரிது என்பது அபத்தமா? மரணம் அடைவது அசத்தியமா? முற்பவ புண்ணியத்தால் அடைந்த மனுஷ ஆயுளை வீணாக கழிக்கலாமா? அந்தோ நாடு நகரு பெண்டு பிள்ளை பண்டம் பதார்த்தம் முதலானதும் கூட வருவதுண்டா? மறுபிறவைக்காவது உதவியாகுமா? என் அஞ்ஞான புத்தியாலல்லவோ மெய்ஞானத்தை தேடாமல் பொய்ஞானத்தில் இருந்து விட்டேன் என்று பற்பல யோசனை செய்து தன் மனைவியை விழித்து, ஓ பெண்ணே, இனி எனக்கு இவ்வாழ்க்கை வேண்டியதில்லை. நான் சன்னியாசியாக எண்ணம் கொண்டிருக்கிறேன். வஞ்சகம் செய்து போகும் கொச்சை மனிதரைப் போல உனக்கு புலப்படுத்தாமல் போகக்கூடாது என்று எண்ணி எனது எண்ணத்தை உரைத்தேன். ஆதலால் உதயமானதே, உன் தந்தை தாயரிடம் வினவி என் மனதின்படி போக விடை கொண்டு வா என்று அறைய ருக்மாபாயி கணவன் வாக்கை மறுக்கக்கூடா கொள்கையால் மகாபாக்யம் என்று வணங்கி தன் தாய் தந்தையருக்கு உரைத்து வாட்டமுகத்துடன் நின்றாள். சீதோபந்து விட்டோபாவை பார்த்து, அப்பா மருமகனே, இளமை பருவமுள்ள நீ இப்போதே சன்னியாசியாக எண்ணம் கொள்ளலாமா? பிரியமுள்ள மனைவி பால் இப்படியும் விழலாமா? அன்றி 75 வயதுக்கு மேல் சன்னியாசி ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் முறையிடுகிறது என்று அறிகின்ற நீ இப்படி செய்யக்கூடுமா? எவ்வன காலத்தில் இந்திரியங்கள் இரத்தல் என்பது கூடாது. சூதாடல் வாதாடல் போன்றவை முன்னம் இனிப்பாக தோன்றி பின் எப்படி இடையூறுகட்கு இடம் உண்டாக்குமோ அதுபோலவும் கோபத்தால் யாத்திரை போய் தாபத்தை அடைவது எப்படியோ அதுபோலவும் சன்னியாசியாகும் போது வெகு சந்தோஷமாகவே இருக்கும். ஆன பின் இந்திரிய சேஷ்டையாலும் அந்த கரண வேஷ்டையாலும் வாட்டம் அடைய நேரிடும். நனவில் சுஷுப்தி நிலையை அடைந்தவனே சன்னியாசி என்று உரைக்கப்படும். காஷாய வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்படுவது சந்நியாசம் அல்ல, மன ஆயாசங்களை மாய்ப்பதே சந்நியாசமாகும். பிரம்மஜானியாதல் லேசானதென்று நினையாதே. திருவுலகத்தில் அரிது ஒரு ஞானி என்கிற பெரியோர்கள் வாக்கியத்தின் தர்மத்தை நன்றாய் யூகித்து பாரும். பூஜையில் மானச பூஜையே சிரேஷ்டமானது போல் சந்நியாசிகளில் மனநாச சந்நியாசியே சிரேஷ்டம் உள்ளவனாகும். மாயையை ஜெயித்த நாரதனும் ஓர் மங்கையால் பங்கமுற்றான். பிரம்ம சிருஷ்டிக்கு எதிர் சிருஷ்டி செய்த விஸ்வாமித்ரனும் ஒரு கோதையால் வேதையுற்றான். சுரகுருவான பிரகஸ்பதியும் அசுரர் குருவான சுக்கராச்சாரியரும் மாதர்கள் ஆசைக்கு உள்ளானார்கள். மாயாதீதரான திரிமூர்த்திகளும் அறிவையர் ஆசைக்குள் சிக்கினார்கள். யமனை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாமன்றி மாறனை ஜெயித்தல் மிகவும் துர்லபம். சம்சாரத்தில் இருந்து கொண்டே சிரேஷ்டமடைவது யோக்கியமல்லவா? நீர் தெரியாதவர் அல்ல, பலதரம் நான் சொல்ல என்கிற பல வாக்கியங்கள் உரைக்கும் மாமனாரை விட்டோபா வணங்கி, ஓ ஐயா, யுத்தகலத்தில் சென்ற வீரன் பகைவரை ஜெயிக்க கூடாமல் போனாலும் புறங்காட்டி ஓடாமல் போர் புரிந்து மரணமடைந்து வீர சொர்க்கம் அடைவது போல அடியேன் யத்தியான பின் தன்னை மறக்கா சிஞ்சலனாய் இருந்தாலும் அகக்கருவி புறக்கருவிகளுக்கு இடம் கொடுக்காமல் மனமென்னும் பகைவனை எதிர்த்து எதிர்த்து மேன்மையையே அடைவன். பசியால் வாட்டமுற்ற சிங்கமானது அருகிலிருக்கும் சிறு கலைமானை கொன்று புஜிக்காமல் யானையை தேடுவது போல விகாரமடைந்த நான் பேரின்பம் கிட்டாமல் போனாலும் அதையே நாடியிருப்பேன் அன்றி சிற்றின்பத்தை கோருவேனா? மலத்தை பரிமளம் என்று பூசிக்கொள்ளும் அறிவீனனைப் போல துர்க்கந்தம் வீசும் தோகையர் போகத்தை கனவிலும் சிந்திப்பேனா என்கிற பல மொழிகள் புகன்று அஸ்திகள் ஏந்திக் கொண்டு மாமன் மாமியாரை பணிந்து வைராக்கியத்தால் துணிந்து யார் மறுத்தாலும் கேட்காமல் வெறுத்து வாரணாசியை நோக்கி போகலுற்றார். அதனால் ருக்மாபாயி அலக்கணுற்று அழுது தன் மணாளன் பின் தொடர்ந்து ஓடலுற்றாள். தன் மகள் தலைவிரி கோலமாய் ஓடுவதைக் கண்ட தாயும் தந்தையும் பின்தொடர்ந்து ஓடி மனம் உருகி வாடி விடோபாவுக்கு அனந்தம் நயன வார்த்தைகள் உரைத்து போகாமல் மறுத்தார்கள். விடோபா அவ்வசனங்களை கேட்காமல் சற்றும் தங்காமல் போக ருக்மாபாயி தன் கொழுநன் தாள்களில் விழுந்து பலதரம் தாழ்ந்து, ஓ என் பிராணநாயகா, உம்மை பிரிந்து உயிருடன் இருக்க என்னால் ஆகுமா? ஒருவரால் என் குறை போகுமா என்று கரைந்து அழத் தொடங்கினாள். விடோபா, ஓ பெண்ணே, நீ பதிவாக்கியங் கடக்காச் சதியானால் என் வாக்கை தள்ளாமல் மறுத்து ஓர் மொழி வெள்ளாமல் தந்தையின் பால் இரு என்று அறிந்து அதிவேகமாய் நடந்து மறைந்தார். ருக்மாபாயி அவ்வாக்கியத்தால் கட்டுப்பட்டு ஸ்மரணையை கெட்டு நிலத்தில் சாய்ந்து மூர்ச்சையை அடைந்தாள். அது தெரிந்த தாயும் தந்தையும் அலக்கணுற்று ருக்மாபாயிக்கு உபசரணை செய்து எழுப்ப ருக்மாபாயி மூர்ச்சை தெளிந்து எழுந்து தந்தையின் தாள்களில் விழுந்து, இனி என்ன செய்வேன் என்று அலறி அழுது கடவுளை தொழுது தன் பிராணனை விடுவதற்கு முயற்சி கொண்டாள். அதனால் சீதோபந்து மிகவும் துக்கித்து, ஓ அம்மா, பதிவிரதா சிரோமணி, விருத்தாப்ய பருவமுள்ள எங்களை பரிதவைக்குவிட்டு நீ இப்படி உயிர் விடுத்தால் நாங்களும் உயிர் பிரிந்து பிராணனை விடமாட்டோமா? இந்த தோஷம் உன் மணாளனைச் சேராதா? இப்படி கணவனுக்கு கர்மம் சம்பவிக்க செய்யும் காந்தை ஒத்தனை ஆவாளா என்று முறையிட்டனர். ருக்மாபாயி, ஓ என் தந்தையே, கணவனை பிரிந்த நான் உயிருடன் இருப்பதனால் பிரயோஜனம் ஏது? பிராணநாயகனை பார்க்காமல் நான் இருக்கவே மாட்டேன், அவரை தேடி போகிறேன் என்று நடக்க சீதோபந்து மறுத்து, ஓ என் அரும் புதல்வியே, இறந்து போன சத்தியவானை விரதத்தால் எழுப்பிய சாவித்திரியைப் போல நீ சில நாள் கௌரி விரதத்தை அனுஷ்டித்து வருவாயானால் உனது கணவன் உன்பால் அடைவதற்கு தடையில்லை. பெண்கள் வைராக்கியத்தின் முன் ஆடவர் வைராக்கியம் அணுவுக்கு இணையாகும். இறந்தவனை எழுப்பிய விரதம் கணவனை கைவசப்படுத்த மாட்டாரா? ஸ்ரீ பரமசிவனை மனம் செய்ய ஆசித்த பார்வதியும் ஸ்ரீகிருஷ்ணரை ஆசித்த ருக்மிணியும் கௌரி விரதத்தாலவோ கோரிக்கைகள் ஈடேறி களைப்புற்றார்கள். அவ்விரதத்தை நீயும் அனுஷ்டிப்பாயானால் அகத்தியம் உன் கோழன் இங்கு அடைந்து உன் மனத்துக்கு இசைந்து இருப்பான் என்று விரதமிருக்கும் தன்மையை உரைக்க ருக்மாபாயை சற்றே யோசித்து, நாம் இப்போது கணவன் பின் தொடர்வதால் பதிவாக்கியத்தை கடந்தவள் ஆவதன்றி அவளுடன் அன்புற்று இருப்பதற்கும் கூடாது. விரதம் இருந்து மணாளனைச் சேர்வதே உத்தமம் என்று உறுதி கொண்டு விரத அனுஷ்டானத்தில் பசுமரத்து ஆணி போல் விருப்புற்றி இருந்து காலங்கழிக்கத் தொடங்கினாள். விட்டோபாவோ அலங்காவதியை விட்டு நீங்கி பல காடுகளையும் நாடுகளையும் தாண்டி வாரணாசியை அடைந்து கங்கையில் ஸ்நானம் செய்து மாதா பிதாக்களின் அஸ்திகளை பாகீரதியில் விடுத்து காசி விஸ்வநாதரை பணிந்து ஞான ஆச்சாரியரை நாடி சில நாள் தேடி அங்கு திகம்பரராகியும் மாயாதீதராகியும் தேகஸ்மரணை இறந்தவராகியும் பிரம்மானந்தம் நிறைந்தவராகியும் விளங்கானின்ற ஸ்ரீபாத சுவாமிகளை கண்டு ஆனந்தம் கொண்டு அவரை வலம் வந்து பணிந்து அவர் பாதங்களில் தன் திருநயனங்களை அணிந்து, ஓ சாந்தனே, உபசாந்தனே, ஞானவேந்தனே, வேத வேதாந்தனே, நாதநாதாந்தனே, யோகாந்தனே, ஏகாந்தனே என ஸ்தோத்திரம் செய்து அழுத கண்ணும் தொழுத கையுமாய் நிற்கும் விட்டோபாவை ஸ்ரீபாத சுவாமிகள் அருட்கண்ணால் பார்த்து மார்புடன் சேர்த்து, ஓ பவபந்த நாசனே, அருள்முக விலாசனே, என்னை பரபிரமமாய் பாவித்து அன்புடன் சேவித்து பலதரம் ஏன் தொழுகிறாய்? கண்ணீர் விட்டு ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன குறை நேரிட்டது? உரைப்பாயப்பா என்று கூற அவ்வாக்கியத்தை கேட்ட விட்டோபா களிக்கடலில் படிந்தவனாய், ஓ என் சத்குருநாதனே, மெய்ஞான போதனே, பவபுணி கேர்ந்து வந்து உமது பக்கல் அடைந்தேன், பவசாகரத்தை கடந்தேன், முற்றிலும் என்னை காப்பாற்றும் ஐயா, களங்கமில்லா துய்யா என்று போற்றினார். ஸ்ரீபாத சுவாமிகள், இம்மானிட ஜென்மத்தால் உனக்கு என்ன அவஸ்தை நேரிட்டது? இதோ சகலரும் சந்தோஷமாய் விஷய போகங்களை அனுபவித்துக் கொண்டும் இதுவே மேலான போகம் என்று விண்டு கழுப்புற்று இருக்கவும் நீ மாத்திரம் துக்கம் என்று ஏன் வெறுப்புற்றாய் என்று கேட்டார். விட்டோபா, ஓ சுவாமி நிஷ்காமி, விஷங்கள் என்னும் தேள்களும் இந்திரியங்கள் என்னும் சர்ப்பங்களும் காம குரோதங்கள் என்னும் வியாக்ரங்களும் எண்ணங்கள் என்னும் மந்திகளும் அகங்காரம் என்னும் யானைகளும் அபிமானம் என்னும் முட்பன்றிகளும் இச்சை என்னும் கோநாய்களும் அஞ்ஞானம் என்னும் இருட்கூட்டங்களும் சூழ்ந்து அதுவே தேகம் என்னும் காட்டில் அகப்பட்டுக் கொண்டு தப்பிப்போக வழியில்லாமல் வெகுகாலமாய் வருத்தமுற்றிருக்கும் என்னை இக்கணமே தேவரீர் பாதுகாக்க வேண்டும் என்று பணிந்தார். ஸ்ரீபாத சுவாமிகள், அப்பா, இவ்விஷயேந்திரிய கரணாதி மிருகங்களை கண்டிக்கும் கட்கமும் அஜ்ஞான இருளை நீக்கும் மார்க்கமும் அறியாமல் அதை அருளும் தேசிக சுவாமியை நானே வெகுநாளாய் தேடித் திரிகிறேன். என்னை போல் நீயும் நொந்து வந்தாயோ, நீங்க ஜெயம் தந்தாயோ, இனி இதை பகுத்துரைக்காமல் வேறேதேனும் கேள் தருகிறேன் என்று கூறினார். விட்டோபா, அகக்கரண புறக்கரணங்களை ஒடுக்கும் உபாயம் ஒன்று மாத்திரம் கிருபை கூர்ந்தால் எல்லாம் கொடுத்ததேயாகும். ஆதலால் ஏழையை வருத்தும் இந்திரியங்களை வெல்லும் அந்தக்கரணங்களை கொல்லும் தந்திர வித்தையை மாத்திரம் தந்தள்ளும் ஐயா என்று வணங்கினார். ஸ்ரீபாத சுவாமிகள், ஓ பரிசுத்தனே, பரமபக்தனே, எனக்கு தெரிந்த மேலான ராஜவசிய மந்திரம் உபதேசிக்கின்றேன். அதை ஓர் மண்டலம் ஜபிப்பாயானால் ராஜன் வசமாவான். அதனால் ஸ்திரீ போகங்களினாலும் தண்டிகை சவாரிகளாலும் ருச்சியான போகங்களாலும் மேலான யோகங்களாலும் சுகமுற்று இருக்கலாம். இதை விடுத்து சந்நியாசத்தை அடுத்து சங்கடம் ஏன் அடைகிறாய் என்றார். விட்டோபா, ஹரிச்சந்திரன், நளன், முசுகுந்தன், புருகுர்ச்சன், புரூரவன், கார்த்தவீரியன் என்னும் சக்கரவர்த்திகள் அறுவரும் பட்ட பாட்டை சாஸ்திரங்களில் அறிந்தது என்ன? பிரத்யக்ஷமாய் அநேக ராஜர்கள் அடையும் துன்பத்தையும் கண்ட நான் ராஜபோகத்தை வேண்டுவேனா? மோட்ச விருப்பமுள்ளோர் விஷய மோகத்தின் மேல் இச்சை கொள்வாரோ என்று இறங்கினார். ஸ்ரீபாத சுவாமிகள், ஓ வைராக்கியனே, போகத்தை இகழ்ந்த அபாக்கியனே, எக்கிய பல சித்தி மந்திரம் உரைக்கின்றேன். இதனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே யாகங்கள் செய்து மேலான சொர்க்கத்தை அடைந்து ரொம்ப அமிர்தாதி போகங்களால் சுகித்திருக்கலாம். அதை நீக்கி இறந்து உண்ணும் அதியாசிரமத்தை ஏன் கூறுகின்றாய் என்றார். விட்டோபா, தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் ஓர் காலத்தில் பிரம்மஹத்திக்கு அயர்ந்து தன் தாமரை தண்டின் நூலில் நுழைந்திருக்க அவஸ்தை கொண்டு மேகபாகனாயிருந்தும் தனது நந்தனவனத்துக்கு ஜலமின்றி வாட்டமுற்று இருந்ததன்றி ராட்சசர்களால் பலதரம் பேடிக்கப்பட்டு இந்திர பதவியை விட்டு ஓடி ஒளிந்திருந்தான் என்று சாஸ்திரங்களில் முறையிடுவதன்றி நான் பொன்னுலகை ஆசிப்பேனோ என்றார். ஸ்ரீபாத சுவாமிகள், ஓ சீலனே, தவ பரிபாலனே, வேதங்கள் புகழும் அஷ்டாட்சரத்தை உபதேசிக்கின்றேன். அதை சில நாள் தியானம் செய்து வருவாயானால் ஸ்ரீமன்னாராயணர் வாசஸ்தானமாகிய பரமபதத்தை அடையலாம். இந்த பரமாம்சத்தை ஏன் வாஞ்சித்தாய் என்று கேட்க, விட்டோபா, ஓ மாதவனே, அஞ்ஞான இருளை நீக்கும் மாதவனே, பரமபதம் அடைந்த ஜெயவதியாள் சனக சனந்தனாதிகளால் சாபமடைந்து ராட்சச ஜென்மம் எடுத்து துன்மார்கரென பெயர் பெற்றதால் திருமால் பதவியும் எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார். ஸ்ரீபாத சுவாமிகள், ஹரிஹரனும் தேடி காணா பரமசிவனார் வாசஸ்தானமாகிய கைலாசத்தை அடையச் செய்யும் பஞ்சாட்சரத்தை போதிக்கின்றேன். இதனால் பரமபக்தன் ஆகலாம் என்று கூற, விட்டோபா, கைலாசவாசராகிய பரமசிவனார் பிரம்மகத்திக்கு அயர்ந்து பிச்சை எடுத்து உழன்றதாலும் பார்வதி தக்ஷக பிரம்மாவின் யாகத்தில் வீழ்ந்து இறந்து பர்வதராஜனுக்கு மகளானதாலும் சிவனார் பதமும் நான் வேண்டிலேன் என்று கூறினார். ஸ்ரீபாத சுவாமிகள், ஓ புண்ணியவானே, அஜபாமந்திரமும் யோக பயிற்சியும் உணர்த்துகின்றேன். அதனால் சித்த புருஷனாகி வேண்டிய சித்திகளை அடைந்து கல்பாந்திரங்களிலும் நசியா தூலம் படைத்திருக்கலாம் என்று கூறினார். விட்டோபா, சாகாமற் கற்பதே கல்வி, செத்தால் பிறவாமல் இருப்பதே காட்சி. ஆயினும் சூக்ஷ்மத்தில் மோட்சமார்க்கம் உணர்த்தும் ஞானதேசிகராகிய தேவரீர் இருக்க யோக பயிற்சியை கற்றுக்கொண்டு பிராணனை கும்பித்து ஸ்தம்பித்து பிரத்யக்ஷ யமவாதிக்கு உட்பட்டு ஸ்மரணை கெட்டு தரிபோதிருப்பதை பார்க்கிலும் பக்தனாவதே மேன்மை. ஆதலாலும் எத்தனை யுகங்கள் காயத்தோடு இருக்கினும் அனித்யமேயாதலாலும் தேகம் முக்தி அடையக்கூடாமையாலும் அசத்திய பிரபஞ்சம் மெச்சும் கரடி வித்தைக்கு சமமான பல சித்திகளும் அகத்தை வளர்க்கும் மகத்துவமானதாலும் 64 சித்தியும் முக்தியை கொடுக்காமையாலும் தாமசாதிகளை நீக்கும் மோட்ச மார்க்கமே அனுகிரகம் புரியுமையா என்று பணிந்தார். ஸ்ரீபாத சுவாமிகள், ஓ புண்ணியவானே, வேதத்தில் முறையிடும் மந்திரங்களையும் தந்திரங்களையும் பதங்களையும் இதங்களையும் நீக்கி விடாமல் வேறேது உனக்கு உபதேசிப்பேன். இதற்கு மேலானது எனக்கு தெரியாது, வேறே ஆசானை தேடு என்று உரைத்து மௌன நாட்டத்தை அடைந்திருந்தார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லத் தொடங்கினார்.